தேடல் கண்ணின் மணிபோல் காக்கும் கடவுள். திருப்பாடல் 77.
அரணும் கோட்டையுமானவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே, கண்ணின் மணிபோல கடவுளே காக்கை எனக்கு குறையேது.
என் துன்ப நாளில் நான் கடவுளை நாடினேன், இரவில் அயராது கை கூப்பினேன், ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்தேன், பெருமூச்சு விட்டேன், அவரை பற்றி சிந்தித்தேன், என் மனம் சோர்வுற்றது. கடவுளே, என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர், நான் கலக்கமுற்றிருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை.
அன்பு நேயர்களே, கடவுள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்று விட்டதாக உணர்ந்த நேரங்கள் உண்டா? கடவுள் உங்களை கைவிட்டு விட்டதாக உணர்ந்த நாட்கள் உண்டா? கடவுள் எனக்கு உதவி செய்யாமல் மௌனம் காக்கின்றாரே, என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே, எனது கஷ்டங்கள் தீரவில்லையே என்று அழுது மடிந்த நேரங்கள் உண்டா? இந்த மாதிரி நேரங்கள் பலருக்கு இல்லாமல் இருக்காது. எல்லார் வாழ்க்கையிலும் எப்போதாவது இருளான நேரங்கள் வருவதுண்டே. நம் நேயர் ஒருவர் எமக்கு எழுதிய கடிதத்தில், கடவுளிடம் இத்தனை ஆண்டுகளாக ஜெபிக்கின்றேன், ஆனால் அவர் இன்னும் என் வேண்டுதலை கேட்கவில்லை என்று எழுதியிருந்தார். அருளாளர் அன்னை தெரேசா கூட இருளான நேரங்களை அனுபவித்திருக்கின்றார். திருச்சபையின் மறைவல்லுநர் என அழைக்கப்படும் புனிதை அவிலா தெரேசாவும் ஒரு கட்டத்தில் கடவுள் தன்னை கைவிட்டுவிட்டதாக உணர்ந்தார். அச்சமயத்தில் அவர் ஜெபிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியில் சிலுவையில் தொங்கிய போது, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று உரக்க கத்தினார் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம்.
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
திருப்பாடல் 77-இன் சில புலம்பல் ஜப வரிகளைத்தான் நாம் தொடக்கத்தில் கேட்டோம். சென்ற வாரத்திலும் இதை ஒத்த புலம்பல் ஜபத்தை கேட்டோம். ஆயினும் திருப்பாடல் 77-இல் ஆசிரியர் ஆசாப் கொஞ்சம் வித்தியாசமாக ஜெபிக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் வேற்று நாட்டவரான பபிலோனியாவில் அடிமைகளாக இருந்து தங்கள் நாடு திரும்பிய பின்னர் மறுபடியும் அவர்களை துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து கொண்டன. எனவே அதை நினைத்து ஆசாப்,
என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறைதோறும் அற்றுப்போய்விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்துவிட்டாரோ? அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ?
இப்படி ஜெபிக்கும் பாடல் ஆசிரியர் நிகழ்காலத்தில் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் மத்தியிலும் முந்தைய காலத்தில் இறைவன் தங்கள் இனத்திற்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக வாழ்ந்து பின்னர் மோசே தலைமையில் வெளியேறிய போது அவர்கள் அற்புதமாக செங்கடலை கடந்தது, எகிப்திய மன்னரின் படைகள் கடலில் மூழ்கியது. இப்படி இறைவன் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக இத்திருப்பாடலில் தியானிக்கின்றார்.
ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன், முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். கடவுளே, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன, கார்முயில்கள் மழை பொழிந்தன, மேகங்கள் இடிமுழங்கின, கடலுக்குள் உம்முக்கு வழியமைத்தீர், மோசே ஆரோன் ஆகியோரைக் கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்துச் சென்றீர்.
கடந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஆண்டவர் எதிர்காலத்திலும் நன்மை செய்வார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்து ஆறுதல் அடைகின்றார். ஆண்டவரின் அளவில்லாத ஆற்றலை நினைத்து பார்க்கின்றார்.
கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை.
செஸ் விளையாட்டு வீரர் மாஸ்டர் அனடோலி ஷரான்ஸ்கி என்பவர் முன்னாள் சோவியத் யூனியனின் ஆட்சியில் 13 ஆண்டுகள் சிறையிலிருந்தார். அப்போது அவர் விவிலியத்தில் உள்ள 150 திருப்பாடல்களையும் வாசித்து தியானித்தார். பின்னர் ஷரான்ஸ்கி இதனால் தான் அடைந்த பலன் என்ன என்று எழுதுகின்றார்.
எனது பெரிய இழப்புகளும் துயரங்களும் கலந்த உணர்வுகள் பெரும் நம்பிக்கைகளாக மாறின. உண்மையான தீமைகளுக்கு மத்தியில் மனிதர் கடவுளை நம்புவதற்கு எவ்வளவு போராடுகின்றார்கள் என்பதை திருப்பாடல்கள் எனக்கு காட்டின. இருளின் சோகமான தீமையான இடத்திலும் மக்கள் எவ்வாறு நல்ல நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டார்கள் என்பதை அறியவும் படைத்தவராம் இறைவனிடம் மீண்டும் நான் நம்பிக்கை கொள்ளவும் இப்பாடல்கள் உதவின. கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வைத்தன.
அன்புள்ளங்களே, நாமும் துன்பங்களில் துயருறும்போது நமது கடந்த கால வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது. கடவுள் நம் வாழ்க்கையில் நம்மோடு நடந்து வந்த அவரது அடிச்சுவடுகள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இஸ்ரேல் மக்களை மோசே, ஆரோன் போன்ற தலைவர்களால் வழிநடத்தியது போல நம்மையும் நல்ல பெற்றோர், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல வேலை, இப்படி பலர் வழியாக வழிநடத்தியிருக்கின்றார், வழிநடத்தியும் வருகின்றார். நான் ஊசி முனையில் உயிர் பிழைத்தேன், அந்த ஆண்டவன்தான் என்னை காப்பாற்றினான் என்று எத்தனை பேர் சொல்கின்றார்கள். நான் மரணத்தின் விளிம்பை தொட்டு வந்தவன், நான் இன்று உயிரோடு இருப்பது தெய்வம் போட்ட பிச்சை என்று எத்தனை பேர் நன்றியோடு சொல்கின்றார்கள். ஏதோ ஒரு உன்னத சக்தி என்னை வழிநடத்துகின்றது என்று உணர்ந்த நாட்கள், நேரங்கள் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது இல்லையா? எனவே துன்ப நேரங்களில் நாம் தனியாக இல்லை. அவ்வேளைகளில் கடவுள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வருகின்றார் என்ற நம்பிக்கை நம்மில் பிறக்க வேண்டும். துயர நேரத்தில் கடவுள் கைவிட்டு விட்டதாக உணரலாம். ஆனால் அந்த நேரங்களில் எத்தனை பேரின் ஆறுதலான வார்த்தைகள், பிறரன்பு உதவிகள் கிடைக்கின்றன? நாம் கடவுளிடம் கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம். அதே சமயம் நாம் கேட்டது கிடைத்து அதனால் தீமை விளைந்தால் யாரை நொந்து கொள்வது? கடவுளே, எனக்கு இந்த வரம் இப்போதைக்கு வேண்டாம், தேவைப்படும்போது கொடும் என்று திருப்பி கொடுக்க முடியுமா? கடவுளிடம் வரம் கேட்டு தனது இரண்டு கண்களிலும் பார்வையை பறிகொடுத்த பக்தன் பற்றிய கதையை நாம் கேட்டிருக்கின்றோம்.
கடவுளுக்கு ஆலோசனை சொல்ல நான் யார்? எனக்கு நல்லது எது என்று என்னைவிட அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று அன்புள்ளங்களே சொல்லி பாருங்களேன். மகிழ்ச்சியாக இருந்த நேரங்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வந்து அதில் வாழ வேண்டுமென்று சொல்வார்கள். துன்பங்களையே நினைத்து நினைத்து அதிலே வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளாமல் இன்ப நிகழ்வுகளை நினைக்க வேண்டும் என்பார்கள். அந்த மகிழ்ச்சியான நேரங்களை அருளியது இறைவன் அல்லவா?
ஒரு மனிதர் புத்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக 2 கைகள் நிறைய மலர்களை ஏந்தி கொண்டு அவரிடம் சென்றார். அவரை பார்த்த புத்தர் அவற்றை போடு என்றார். வந்தவருக்கு புத்தரின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. ஒருவேளை இடது கையிலும் பூக்கள் இருப்பதால் அது மரியாதை குறைவு என்று நினைத்து அவற்றை கீழே போட சொல்கிறாரோ என்று யோசித்து இடது கையில் இருந்த மலர்களை கீழே போட்டார் அவர். புத்தர் மீண்டும் அவற்றை போடு என்றார். அப்பொழுது தான் வைத்திருந்த எல்லா மலர்களையும் கீழே போட்டுவிட்டு வெறுங்கையோடு புத்தர் முன் கலக்கத்தோடு நின்றார் அவர். புத்தர் மீண்டும் அதனை போடு என்றார். சென்றவருக்கு ஒரே குழப்பம். நான் எதை கீழே போட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு புத்தர் புன்சிரிப்போடு, மகனே, மலர்களை அல்ல, அந்த மலர்களை கொண்டு வந்த ஆளை கீழே போடு என்று சொன்னார்.
அன்பு நேயர்களே, நாமும் இப்படித்தான் கடவுளிடம் ஜெபிக்கும் போது கடவுள் பற்றிய நமது எண்ணத்தை, எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு வெறுங்கையோடு அவர் முன் அமர வேண்டும். அவர் எனக்கு இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை கீழே போட்டுவிட்டு அவர் முன் மண்டியிட வேண்டும். இல்லாவிட்டால் அவரிடம் நமது புலம்பல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.
தாமஸ் மர்டன் சொன்னார், எனது வாழ்வு புதிரானது, அதை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. அந்த இருள் சூழ்ந்த இரவில் நான் ஒரு கரத்தால் வழிநடத்தப்படுகின்றேன். ஆனாலும் என்னை வழிநடத்தும் அவரின் அன்பிலும் பாதுகாப்பிலும் நான் முழுவதும் சார்ந்து இருக்கின்றேன் என்று.
ஆம் அன்பர்களே, இயேசு சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்று. அந்த நல்ல இறைவன் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதோ அகலுவதோ கிடையாது.
துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன், வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன், வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன்.
அன்பு நேயர்களே, சவுதியில் வேலை செய்யும் இலங்கையின் திருமதி செலின் சாந்தியின் தாய் பெர்னர்ட் மெல்லி சண்முகம் தனது 74வது வயதில் இலங்கையில் காலமானார். அவரது ஆன்மா நிறை சாந்தி அடைய ஜெபிப்போம்.
தனிமையில் நீயும் தவிக்கின்ற போது ஆறுதல் வழங்கும் நண்பரை நான் இருப்பேன். தீமை அணுகாமல் பாவங்கள் சூடாமல் அரணும் கோட்டையுமா என்றும் நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நீ கலங்காதே, நீ என்றும் திகையாதே. நீ துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்.
கண்ணின் மணிபோல் காக்கும் கடவுள். திருப்பாடல் 77 விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.